வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தூய்மையே சேவை இயக்கம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்படும் விபத்துகளில் உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான உயர்கல்வி வரையிலான கல்விச் செலவை தமிழக அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மின் கட்டணம் மற்றும் சொத்து வரி உயர்வை திமுக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தூய்மையே சேவை இயக்கம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை இது உணர்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கின் சமூக வலைதள பதிவையும் திரு நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார். இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட 2021 ஆண்டு முதல் பழைய பொருட்களை விற்பனை செய்ததன் மூலம் இதுவரை அரசுக்கு 2364 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாக திரு ஜிதேந்திர சிங் அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தார். அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற பிஜேபி தேர்தல் குழு பயிலரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார்.
தொடர்ந்து இது மூன்றாவது முறையாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருப்பது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர். இன்றைய காலகட்டத்தில் ஒரு வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி நம்மளுடைய பிரதமருடைய அடியெடுத்து வைப்பதில் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி 78வது வருடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 100வது சுதந்திர தினத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாடு எவ்வளவு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, ஏழை எளிய மக்களுடைய வளர்ச்சி, அனைத்து தரப்பு மக்களும் முன்னேற வேண்டும் என்று கடந்த 10 ஆண்டுகளாக நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மிக கடினமாக உழைத்து மக்கள் பேராதரவோடு நாம் ஆட்சியை நடந்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய இலக்கு 2047 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது இந்த நாடு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக இருக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனும் வளர்ச்சியடைந்த குடிமகனாக இருக்க வேண்டும். இந்த வளர்ச்சியடைந்த பாரதத்தை கொடுக்க முடியும்னா அது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களால் தான் மட்டும் கொடுக்க முடியும்.
பிஜேபியில் மட்டும்தான் ஜனநாயக ரீதியில் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுவதாக திரு எல் முருகன் தெரிவித்தார்.
ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நிர்வாகிகள் இருக்கிற ஒரே கட்சி நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி தான். மீதி திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் பதவி. இதுதான் ஒவ்வொரு பகுதியிலுமே குடும்பத்தை சார்ந்து திமுக இருக்கும். ஆனா பாரதிய ஜனதா கட்சியில் தான் ஒரு ஏழ்மையானவருக்கு கூட, ஒரு சாதாரண தொண்டனும் கூட ஒரு மிகப்பெரிய நிர்வாகியாக வர முடியும், கட்சியினுடைய மிகப்பெரிய பொறுப்பாளராக வர முடியும் என்பதற்கு உதாரணம் தான் நாம் எங்கெல்லாம் கூடியிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு கட்சியில நாம் உறுப்பினராக இருப்பதே நமக்கு ஒரு பெருமை.
பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்படும் விபத்துகளில் உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான உயர்கல்வி வரையிலான கல்விச் செலவை தமிழக அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பட்டாம்புதூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இதற்காக தனி நிதியம் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். முதல்கட்ட உதவியாக 5 கோடி ரூபாயை அரசு வழங்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். சிவகாசி மாநகராட்சியில் 15 கோடி ரூபாய் செலவில் மாநாட்டு அரங்கம் அமைக்கப்படும். சாத்தூர் நகராட்சியில் 2 கோடி ரூபாய் செலவில் பூங்கா மற்றும் சிறு பாலம் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் வெளியிட்டார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச. ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பழைய ஓய்வூதிய திட்டம் இதுவரை செயல்படுத்தப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சொத்துவரி உயர்வை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும், அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7,000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
நடிகர் டெல்லி கணேஷின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அவரது நடிப்பு திறன் தலைமுறை தாண்டி போற்றப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேடை நாடகங்களிலும் தனி முத்திரை பதித்தவர் டெல்லி கணேஷ் என்று பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். பிரபல எழுத்தாளர் திரு இந்திரா சவுந்தரராஜன் இன்று மதுரையில் காலமானார். அவருக்கு வயது 66. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உட்பட தலைவர்கள் பலர் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். நெல்லை தாமிரபரணி ஆற்றில் கழிவுகள் கலப்பது தொடர்பான வழக்கு குறித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் திரு புகழேந்தி அந்த ஆற்றின் பல்வேறு பகுதிகளில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். தாமிரபரணியின் கரைப்பகுதிகள், கழிவுநீர் கலக்கும் இடங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நீதிபதிகள் இந்த ஆய்வினை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதியில் கழிவுநீர் கலப்பதாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் தாமிரபரணி ஆற்றில் கலக்கும் கழிவுநீரை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் நீதிபதிகள் சுவாமிநாதன், புகழேந்தி ஆகியோர் இன்று தாமிரபரணி ஆற்றில் கள ஆய்வு மேற்கொள்வதற்காக நேரடியாக வந்தனர். இந்த நிலையில் நெல்லை வண்ணார்பேட்டை சுற்றுலா மாளிகையில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் சுகபுத்ரா மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுடன் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பது தடுப்பதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என ஆலோசனை மேற்கொண்டனர். தாமிரபரணி ஆற்றுப் பகுதியில் கைலாசபுரம், சிந்துபூந்துறை ஆகிய பகுதிகளில் கழிவுநீர் கலக்கும் இடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் கழிவுநீர் சுத்திகரிக்கும் நிலையம் அமைந்துள்ள ராமையன்பட்டி பகுதிக்கு சென்று அங்குள்ள பகுதிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 36 மணி நேரத்தில் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது இலங்கை தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட முதலைப்பட்டி அருகே புதிதாக திறக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மதுரை ரயில் நிலையத்தின் நுழைவு வாயில் மறுசீரமைப்பு பணிகளுக்காக மாற்றப்பட்டுள்ளது. தூத்துக்குடி புதிய துறைமுகம் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த 2,000 கிலோ பீடி இலைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் கலப்பு இரட்டையர் பிரிவில் பாலக் குலியா அமித் சர்மா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் ஐஸ்வரி பிரதாப் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம் 4 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. உலக தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 115 கிலோ எடைப்பிரிவில் ஃபாத்திமா அப்ஷான் வெள்ளிப்பதக்கத்தையும், மகளிர் 145 கிலோ எடைப்பிரிவில் சுரபி சங்க்லா வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கெபெஹாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. போலந்தில் நடைபெற்று வரும் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்தித பிரக்ஞா ரெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-9 22-10 என்ற செட் கணக்கில் சைப்ரஸின் நிக்கோலஸ் கொக்கோசிஸை வென்றார். தெலங்கானா சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஈஷாராணி பருவாவும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமாரும் பட்டம் வென்றனர். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் சாய் பிரதீக் இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் பிரியா ஸ்ருதி இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் ரோஹன் கபூர் ருத்விகா சிவானி இணையும் பட்டம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூய்மையே சேவை இயக்கம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திரமோடி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்படும் விபத்துகளில் உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான உயர்கல்வி வரையிலான கல்விச் செலவை தமிழக அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மின் கட்டணம் மற்றும் சொத்து வரி உயர்வை திமுக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.